When God made Adam and Eve, He had a great plan for their marriage.
ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த பொழுது அவருடைய திருமண வாழ்க்கைக்கென்று தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார்.
And you can imagine how disappointed he was when they disobeyed him and started accusing one another.
அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்ட ஆரம்பித்த பிறகும் தேவன் எவ்வளவாய் துக்கப்பட்டிருந்திருப்பார், ஏமாற்றம் அடைந்திருப்பார்.
Just like if you have a son or a daughter,
உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருந்தால்,
and you get them married to somebody,
நீங்கள் அவர்களை ஒன்று உங்களுடைய மகனையோ மகளையோ ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தால்,
how do you feel if you find your that marriage they're always fighting with each other?
அவர்கள் திருமண வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்கள் ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்?
You will really feel sad.
உண்மையாலுமே நீங்கள் துக்கப்படுவீர்கள்.
And in that feeling you can see how God feels about every marriage where there's problems.
அந்த உணர்விலே நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் பிரச்சனையுள்ள திருமணங்களிலே குடும்பங்களிலே அவர் பார்க்கும் பொழுது எப்படி துக்கப்படுவார் என்று அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும்.
God is a father.
தேவன் ஒரு தகப்பன்.
Adam and Eve were like his children.
ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளைப் போல இருந்தார்கள்.
He united them.
அவர்களை இருவருமாய் இருவருமாய் இணைத்தார்.
Of course he could have kept the devil away from them.
தேவன் வேண்டுமென்றால் பிசாசை அவர்களை விட்டு தூர விலக்கி இருந்திருக்கலாம்.
He had made all the arrangements for them in such a beautiful home in Eden.
ஏதேனிலே மிகவும் அருமையான ஒரு வீட்டை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தார்.
But as soon as he united them, we read that the devil came.
அவள் இருவரையும் இணைத்த மாத்திரத்திலே அங்கே பிசாசு வந்தான்.
And we can ask why did God allow the devil to come? That's why all the problem came.
ஏன் பிசாசை அங்கே தேவன் வர அனுமதித்திருக்க வேண்டும்? ஆகவே தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததே என்று நீங்கள் கேட்கலாம்.
It's like the old question as to why doesn't God destroy the devil? Why does he allow him even to exist?
ஏன் பிசாசை இருக்க முடியாய் தேவன் அனுமதித்திருக்கிறார், ஏன் அவளை அழிக்க கூடாது என்று நாம் கேட்கக்கூடிய ஒரு பழைய கேள்வியை போல இருக்கிறது.
Why does God allow the devil to exist?
பிசாசை இருக்க முடியாய் ஏன் தேவன் அனுமதித்திருக்கிறார்?
We don't know all the reasons.
நமக்கு எல்லா காரணங்களும் தெரியாது.
But we know one reason is so that he can come and fight against us.
ஆனால் ஒரு காரணம் நமக்கு தெரியும், நமக்கு விரோதமாக அவன் வந்து யுத்தம் பண்ணுவான்.
And as we fight him,
நாம் அவனோடு கூட போராடும் பொழுது,
overcome him,
அவனை ஜெயிக்கும் பொழுது,
we become strong.
நாம் வலிமையானவர்களாய் மாறுகிறோம்.
So that is one purpose with which the God allows the devil to tempt us and oppose us.
ஆகவே நம்மை எதிர்க்கவும் நம்மை சோதிக்கவும் தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது இதுவும் ஒரு நோக்கமாகும்.
Our life becomes stronger.
நம்முடைய வாழ்க்கை பலனுள்ளதாய் மாறுகிறது.
And the marriage also becomes stronger if husband and wife unitedly resist the devil.
கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து பிசாசை எதிர்க்கும் பொழுது திருமண வாழ்வும் வலிமையுள்ளதாய் மாறுகிறது.
So that is the reason why God allowed the devil to come into the garden.
இந்த காரணத்திற்காக தான் தேவன் சாத்தானை பிசாசை ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வர அனுமதித்தார்.
And that is why he allows all the demons and deceiving spirits and everybody to go around the world now.
பஞ்சிக்க கூடிய ஆவிகள் பேய்கள் எல்லாம் உலகத்திலே சுற்றும்படியாக தேவன் இதற்காக தான் அனுமதித்து இருக்கிறார்.
I don't know whether in the Old Testament they were given such freedom to go around.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே
இஸ்ரவேல்
இஸ்ரவேலிலே இந்த பிசாசுகள் இப்படி சுற்றுவதற்கு சுயாதீனமான அனுமதி கொடுத்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
There were a few cases of demon possessed people in Israel when Jesus was there.
இயேசு இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே பிசாசு பிடித்த ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம்.
But there was no understanding in those days about fighting Satan and overcoming him.
ஆனால் பிசாசோடு கூட போராடி ஜெயித்த காரியங்களை நாம் பார்க்க முடியாது. ஏற்பாட்டு காலத்திலே
the first person who fought the devil was Jesus Christ.
பிசாசோடு எதிர்த்து நின்ற முதல் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
We never read of anybody in the Old Testament fighting with Satan.
பழைய ஏற்பாட்டில் யாருமே பிசாசோடு கூட போராடினதை நாம் பார்க்கவே முடியாது.
That's very important to understand.
ஆகவே இதை நாம் விளங்கிக் கொள்வது முக்கியமானது.
They fought with human beings.
அவர்கள் மனிதர்களோடு கூட தான் போராடினார்கள்.
We have often said there's a lot of difference between old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
And one of the differences is this.
அதிலே ஒரு வித்தியாசம் இதுதான்.
In the old covenant they fought with human beings.
பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் மனிதர்களோடு கூட போராடினார்கள்.
Philistines, Amorites, Moabites.
பிலிஸ்தியர், அம்மோனியர், மோவாபியர்.
Many other people.
இன்னும் अनेक ஜனங்கள்.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே
we don't fight with human beings.
மனிதர்களோடு கூட நாம் போராடுவதில்லை.
We read in Ephesians 6:12.
எபேசியர் 6:12 இல் நாம் வாசிக்கிறோம்.
That we fight not with flesh and blood.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை என்று வாசிக்கிறோம்.
But with evil forces in the heavenly places.
ஆனால் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு.
So that is one of the big differences between old covenant and new covenant.
அவை பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம்.
Among many other differences.
பல வித்தியாசங்கள் உண்டு.
But this is a very important difference.
ஆனால் இது முக்கியமான ஒரு வித்தியாசம்.
In the old covenant they fought with human beings.
பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் மக்களோடு கூட போராடினார்கள்.
In the new covenant we don't fight with human beings.
புது உடன்படிக்கையிலே நாம் மனிதர்களோடு கூட போராடுவதில்லை.
We fight with Satan.
சாத்தானோடு கூட நாம் போராடுகிறோம்.
In the old covenant the Israelites thought our problems are because of the Philistines and the Amorites and Moabites.
நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பெலிஸ்தியர், அம்மோனியர், மோவாபியர் இவர்களின் நிமித்தமாக தான் ஏற்படுகிறது என்று இஸ்ரவேல் மக்கள்
எண்ணினார்கள். So only if we kill them we can live peacefully in Canaan.
அவர்களை கொலை செய்தால் தான் நாம் சமாதானமாக கானானிலே வாழ முடியும் என்று எண்ணினார்கள்.
In the new covenant
புது உடன்படிக்கையிலே
if you think that your problem is with human beings
உங்களுடைய பிரச்சனை மனிதர்களால் தான் என்று நீங்கள் எண்ணினால்
then you are going back to the old covenant.
அப்படியானால் நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு செல்கிறீர்கள்.
If you think your problem is with your wife.
உங்களுடைய பிரச்சனை மனைவினால் தான் நினைனால்.
She is a human being.
அவர்கள் ஒரு மனிதர்.
You think your problem is with your husband.
உங்களுடைய பிரச்சனை எல்லாம் புருஷனினால் தான் வருகிறது நினைனால்.
When husband and wife fight they are back to the old covenant.
புருஷனும் மனைவியும் சண்டை போட்டால் அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு செல்கிறார்கள்.
Some of you may think you are wonderful new covenant people.
உங்களில் ஒரு சிலர் நாங்கள் புதிய உடன்படிக்கையின் மக்கள் அற்புதமான மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But if you fight with your partner you're back to the old covenant.
ஆனால் வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு செல்கிறீர்கள்.
Whatever you may believe.
நீங்க எதை விசுவாசித்தாலும் சரி.
However much understanding you may have.
எவ்வளவு சத்தியத்தை குறித்து அறிவு இருந்தாலும் சரி.
Anybody who fights with human beings is in the old covenant.
மனிதர்களோடு கூட போராடுகிற யாருமே பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள்.
People will come to fight with us.
நம்மோடு கூட சண்டை போடும்படியாக மக்கள் வருவார்கள்.
But if you are in the new covenant
நாம் புதிய உடன்படிக்கையில் இருந்தால்
you do not fight.
நாம் அவரோடு கூட சண்டை போடுவதில்லை.
You keep quiet.
நாம் அமைதியாக இருக்கிறோம்.
They want to fight they can fight.
அவர்கள் சண்டை போட்டால் போடட்டும்.
In the old covenant the law was
பழைய உடன்படிக்கையிலே பிரமாணம் என்னவென்றால்
an eye for an eye and a tooth for a tooth.
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்.
If somebody takes out your eye
யாராவது உங்கள் கண்களை பிடுங்கினால்
the Lord did not say you have to take out his eye but don't take out more than one eye.
ஆண்டவர் அவனை ஒரு கண்ணை பிடிக்கத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் ஒரு கண்ணுக்கு மேல பிடுங்க கூடாது என்று சொல்கிறார்.
If he takes out one tooth of yours you are permitted maximum to take out one tooth of his.
ஒரு பல்லை அவன் உடைத்து விட்டால் அவனுக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு பல்லை தான் உடைக்கலாம்.
But in the new covenant
புது உடன்படிக்கையிலே
Jesus said if they slap you on one cheek you turn the other cheek.
கன்னத்திலே ஒரு அறை அறைந்தால் நீங்கள் மறு கன்னத்தையும் காண்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார்.
What is the meaning of that?
அதனுடைய பொருள் என்ன?
If somebody shouts at you don't shout back.
யாராவது உங்களை சத்தம் போட்டு திட்டினால் நீங்கள் திரும்பவும் திட்ட வேண்டாம்.
Keep quiet.
அமைதியாக இருங்கள்.
If your husband shouts at you don't shout back.
உங்கள் புருஷன் உங்களை பார்த்து சத்தம் போட்டினால் சத்தம் போட்டால் நீங்கள் சத்தம்
போட வேண்டாம். If your wife shouts at you keep quiet.
மனைவி உங்களை பார்த்து திட்டினால் நீங்கள் திட்ட வேண்டாம். அமைதியாக இருங்கள்.
Because
ஏனென்றால்
you are not fighting with human beings now.
நீங்கள் இப்பொழுது மனிதர்களோடு கூட போராடுவதில்லை.
We fight with the devil.
நாம் பிசாசோடு கூட தான் போராடுகிறோம்.
See when your marriage partner is fighting with you
உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு கூட சண்டை போடும் பொழுது
if your eyes are open
உங்கள் கண்கள் திறந்திருந்தால்
behind your marriage partner you will see the devil.
உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பின்னாக நீங்கள் பிசாசை பார்ப்பீர்கள்.
If your eyes are not open you don't see it.
உங்கள் கண்கள் திறக்கவில்லை ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது.
Oh you say that is my wife that is my husband.
Oh இது சண்டை போடுகிற ஆள் என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் என்று சொல்வீர்கள்.
No there's somebody behind him behind her.
அவருக்கு பின்னாக ஒரு ஆவி இருக்கிறது.
It's the devil.
பிசாசு
who is whispering things into the ear.
காதுகளிலே அவன் முணுமுணுக்கிறான்.
And that partner of yours is just saying it.
அந்த வாழ்க்கை துணை பிசாசு முணுமுணுக்கிறதை கேட்டு அவர்களும் பேச ஆரம்பிக்கிறார்.
I'm not saying your partner is possessed with a demon.
உங்களுடைய வாழ்க்கை துணை பிசாசுனாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை.
Demon is not inside.
ஆனால் பிசாசு உள்ளே இல்லை.
Outside.
வெளியே இருந்து பேசுகிறார்.
But saying things.
பிசாசு வெளியே இருந்து காரியங்களை சொல்கிறான்.
The devil said things to Jesus also.
இயேசுவினிடத்திலேயும் பிசாசு காரியங்களை சொன்னான்.
Turn the stones into bread.
இந்த கற்களை அப்பமாகும்படி செய்யும்.
Jump down from the roof of the temple. Fall down and worship me. Eve listened to the devil. Jesus refused to listen to the devil.
ஏவாள் பிசாசுக்கு செவி கொடுத்தால் இயேசு பிசாசுக்கு செவி கொடுக்க மறுத்து விட்டார்.
So when somebody comes to fight with you, it's the devil whispering things into that person's ear.
யாராவது உங்களோடு கூட சண்டை போட்டால் பிசாசு அவருடைய காதிலே முணுமுணுக்கிறான், அதை கேட்டுவிட்டு சண்டை போடுகிறான்.
And I have to not fight with this person, I have to fight with the devil behind that person.
நான் இந்த நபரோடு கூட சண்டை போடக்கூடாது, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிசாசோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும்.
Because this poor person is captive in the devil's hand at that moment.
இந்த ஏழை நபர் அந்த சணத்திலே பிசாசுடைய பிடியிலே இருக்கிறார்.
He's not strong enough to overcome Satan.
அந்த இடத்திலே சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலம் இல்லை.
The picture I have in my mind is what we read in 1 Samuel and chapter 17.
1 சாமுவேல் 17 ஆம் அதிகாரத்திலே ஒரு காட்சி இருக்கிறது. அதான் என்னோட மனதுக்கு வருகிறது.
In 1 Samuel 17 we read about David.
1 சாமுவேல் 17 ஆம் அதிகாரத்திலே தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Telling King Saul that I am ready to fight Goliath.
கோலியாத்தை நான் அவனோடு கூட சண்டை போடுவதற்கு நான் இப்பொழுது ஆயத்தமாகி விட்டேன் என்று சொல்கிறார்.
And Saul said,
சவுல் சொல்கிறார்,
you are a small young fellow, how can you fight
நீ இளைஞனாய் இருக்கிறாய், நீ எப்படி யுத்தம் பண்ண முடியும்?
Verse 33.
33 ஆம் வசனம்.
1 Samuel 17 33.
1 சாமுவேல் 17 ஆம் அதிகாரம் 33 ஆம் வசனம்.
So David said,
தாவீது சொல்கிறார்,
I'll give you my testimony.
என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன்.
I was looking after my father's sheep.
என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன்.
When a lion or a bear came and took a lamb from my flock.
ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து,
I went out after him and attacked him and rescued the lamb from his mouth.
நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன்.
And when the lion rose up against me, I seized him by the beard and struck him and killed him.
அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்றேன்.
Now notice, David did not fight with the lamb.
தாவீது அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட சண்டை போடவில்லை.
The lamb was in the lion's mouth.
இந்த ஆட்டுக்குட்டியானது சிங்கத்தினுடைய வாயிலே மாட்டிக்கொண்டது.
That's the picture I get.
இந்த காட்சியை தான் நான் பார்க்கிறேன்.
Somebody comes to fight with me.
யாராவது என்னோடு கூட சண்டை போட வந்தால்,
he is in the devil's mouth.
அந்த சண்டை போடுகிற ஆள் பிசாசுடைய வாயில் அகப்பட்டுக் கொண்டார்.
He is a poor helpless lamb.
உதவியற்ற ஒரு பாவமான ஒரு ஆட்டுக்குட்டி.
What's use fighting with him?
அவரோடு கூட சண்டை போடுதல் என்ன பிரயோஜனம்?
But if your eyes are not open,
ஆனால் உங்களுடைய கண்கள் திறக்கவில்லையானால்,
and you don't see the devil,
பிசாசை பார்க்கவில்லையானால்,
you only see this person,
இந்த ஆளை மட்டும் பார்க்கிறீர்கள்.
This person is fighting with me.
இந்த ஆள் தான் என்னோடு கூட சண்டை போடுகிறார்.
And the world is full of people, most of them have got no covenant, and most of the Christians are under the old covenant.
இந்த உலகமானது உடன்படிக்கை இல்லாத மக்களால் நிறைந்திருக்கிறது. அப்படியே கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் பழைய உடன்படிக்கைக்காரர்களாக இருக்கிறார்கள்.
And when they are in the old covenant, they will fight with each other.
அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்தால் அவர்கள் ஒருவரோடு சண்டை போடுவார்கள்.
They don't see the devil.
அவர்கள் பிசாசை பார்ப்பதில்லை.
So that is one of the great privileges we have when we are filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியானவரை நிறைந்திருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் சலாக்கியம் அதுதான்.
God opens our eyes to see the devil.
பிசாசை பார்க்க முடியாத தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறார்.
The devil trying to grab your children.
பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது பற்றி கொள்கிறான்.
Devil influencing your husband or wife.
உங்களுடைய கணவனையோ மனைவியோ அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை விளைவிக்கிறான்.
So what shall I teach you?
ஆகவே நான் உங்களுக்கு எதை போதிக்கட்டும்?
I shall teach you how to fight the devil to have a happy marriage.
சந்தோஷமான திருமண வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்படியாக பிசாசோடு எப்படி போராடுவது என்பதை நான் உங்களுக்கு
கற்றுத்தருவேன். How to fight the devil so that the devil doesn't grab your children.
பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? எப்படி பிசாசோடு போராட முடியும்?
This is one of the real things Jesus taught us.
ஆகவே இந்த ஒரு முக்கியமான காரியத்தை தேவ இயேசு நமக்கு பற்றுக் கொடுத்திருக்கிறார்.
That the devil is the one who influences so many things.
பல காரியங்களிலே செல்வாக்கு செலுத்துகிறவன், ஆதிக்கம் செலுத்துகிறவன் பிசாசு.
And how he gets power over us?
நம்மில் எப்படி அவனுக்கு ஆதிக்கம் கிடைக்கிறது?
See, for a simple thing like this.
இது போன்ற ஒரு சிறு காரியத்திலே.
Suppose you don't forgive somebody.
நீங்கள் யாரையாவது ஒருவரை மன்னிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
Turn to 2 Corinthians chapter 2.
2 கொரிந்தியர் 2 ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம்.
Paul is speaking about somebody who did some great wrong in the Corinthian church.
கொரிந்த சபையிலே ஒரு பெரிய தவறை செய்த ஒரு மனிதனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்.
Maybe your marriage partner, husband or wife, did something terribly wrong.
உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ ஒரு பயங்கரமான தவறை செய்து விட்டார்கள்.
So the Bible says you must forgive that person.
வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் அந்த நபரை மன்னிக்க வேண்டும்.
What happens if you don't forgive?
நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது?
Here we read.
இங்கே நாம் வாசிக்கிறோம்.
2 Corinthians 2.
2 கொரிந்தியர் 2 ஆம் அதிகாரம்.
Verse 10.
10 வசனம்.
Whom you forgive anything, I also forgive.
எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்.
And I forgive that person in the presence of Christ.
நான் மன்னித்த அந்த நபரை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்.
And why do I do that?
ஏன் நான் இதை செய்கிறேன்?
So that no advantage be taken of us by Satan.
சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன்.
That's what it says here.
அதுதான் இங்கே வாசிக்கிறோம்.
So what we learn from that is that if you don't forgive someone, Satan will take an advantage of you.
நீங்கள் இன்ன ஒருவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சாத்தான் உங்களை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வான்.
Supposing your husband or wife comes to fight with you.
உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களோட கூட சண்டை போட வருகிறார்கள்.
Gets very angry.
மிகவும் கோபமாய் சண்டை போட வருகிறார்கள்.
That the devil is behind that.
அதற்கு பின்னாக சாத்தான் இருக்கிறான்.
But if you don't forgive that person, then the devil has got you also.
அந்த நபரை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சாத்தான் உங்களையும் பிடித்துக் கொண்டான்.
Then the devil has got both people.
இப்பொழுது இருவரையும் பிடித்துக் கொண்டான்.
You have to make sure, like it says here, that the devil doesn't get an advantage of you.
உங்கள் மீது சாத்தான் உங்களை மோசம் போகாதபடிக்கு உங்களை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
That is the great danger of an unforgiving spirit.
மன்னிக்க முடியாத ஆவியின் மிகப்பெரிய அபாயம் இதுதான்.
You know that saying that you can kill two birds with one stone.
ஒரு கல்லிலே ரெண்டு மாங்காய் என்று தமிழிலே சொல்வார்கள். அல்லது ரெண்டு பறவைகளை ஒரே கல்லிலே அடிப்பது என்று சொல்வார்கள்.
That's what happens here.
அதுதான் இங்கே நடக்கிறது.
The devil gets hold of one person in the marriage.
ஒரு திருமணத்திலே ஒரு ஆளை அவன் பற்றி பிடிக்கிறான்.
And makes that person get very angry.
அந்த நபரை கோபமடைய செய்கிறான்.
It's only one stone.
ஒரே ஒரு கல்லுதான்.
But the other person doesn't forgive, so he's also knocked out.
மற்ற நபர் இன்னாரை மன்னிக்காத இருக்கிறபடினாலே மற்ற நபரும் அந்த கல்லினாலே விழுந்து விட்டார்.
Two birds with one stone.
ஒரு கல்லிலே ரெண்டு குருவிகள்.
We must be wise.
நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
That is why it is very important to always forgive your partner.
ஆகவே எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
When young people come to me for advice, married couples,
திருமணமான இளம் தம்பதியினர் என்னிடத்தில் ஆலோசனைக்கு வரும்பொழுது
I give them this advice primarily.
பிரதானமாக நான் இந்த ஆலோசனையை அவர்களுக்கு சொல்கிறேன்.
And at weddings also.
திருமண வைபவத்திலேயும் நான் சொல்கிறேன்.
Number one, be quick to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள் என்று சொல்கிறேன்.
Be quick to forgive the person also.
மன்னி அந்த நபரை மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருங்கள்.
I have to be quick to ask forgiveness because I could also be wrong.
நானும் தவறாய் இருக்கலாம். ஆகவே நான் சீக்கிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும்.
And I must be quick to forgive, otherwise Satan will take advantage of me.
நான் மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சாத்தான் என்னை தனக்கு சாதகமாய்
பயன்படுத்துவான். You may have done nothing wrong.
ஒரு தவறும் செய்யாமல் இருந்திருக்கலாம்.
The other person, your partner, did all the wrong.
உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லா தவறையும் அவரே செய்திருக்கலாம்.
But you also get caught by the devil because you don't forgive.
நீங்கள் மன்னிக்காதபடினாலே நீங்களும் சாத்தானோடு கூட ஒரு பங்காய் மாறுகிறீர்கள்.
That's what many people don't realize.
அநேகர் இதை தான் உணர்வதில்லை.
That even when you have done nothing wrong, the devil can get you.
நீங்கள் தவறு ஒன்றுமே செய்யாதிருந்த பொழுதிலும் சாத்தான் உங்களை பிடித்து விட முடியும்.
Because you don't forgive that person who did something wrong.
ஏனென்றால் தவறு செய்த அந்த நபரை நீங்கள் மன்னிக்காதபடினாலே.
That's what it says here.
அதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Be careful that the devil doesn't take advantage of you by an unforgiving attitude.
மன்னிக்க முடியாத ஒரு மனப்பான்மையினாலே சாத்தான் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
So the most important lesson that I teach married couples is be quick to ask forgiveness.
ஆகவே திருமண தம்பதியருக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள்.
And be quick to forgive.
மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருங்கள்.
The same applies to relationships in the church with other brothers and sisters.
இதே கோட்பாடு தான் சகோதரர்களுக்குள்ளே அல்லது சகோதரிகளுக்குள்ளே சபையில் உள்ள உறவுகளுக்குள்ளே பொருந்தும்.
If you find that disunity has come between you and somebody else,
உங்களோடும் இன்னொருவரோடும் ஒரு ஐக்கிய குறைவு வந்துவிட்டது என்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்,
be quick to ask forgiveness.
மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள்.
You say 90% of the wrong was with the other person.
90% தவறு அந்த நபர் தான் என்று சொல்கிறீர்கள்.
That's okay. 10% is with you.
10% உங்களிடத்தில் இருக்கிறது தவறு.
Do you dare to say that 100% wrong is with the other person?
மற்ற நபரிடத்திலே நூற்றுக்கு நூறு தவறு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா?
Only God can say that.
தேவன் மட்டுமே அதை சொல்ல முடியும்.
The only person who has never done anything wrong is God.
தவறே செய்யாத ஒரே ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தேவன்.
And the only person who can never do wrong is God.
தவறே செய்ய முடியாதவரும் தேவன் தான்.
All the rest of us, to some extent, we do something wrong.
நாம் மீதியுள்ள எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை நாம் தவறாய் இருக்கலாம், தவறு செய்ய முடியும்.
The apostle James was a great leader in the early church.
ஆரம்ப சபையிலே இருந்த பெரிய தலைவராகிய யாக்கோபு.
But he says in James chapter 3.
யாக்கோபு 3 அதிகாரம்.
And verse 2.
3 வசனம்.
Chapter 3 verse 2.
3 அதிகாரம் 2 வசனம்.
See what he says.
என்ன சொல்றார் பாருங்க.
We all stumble in many ways.
நாம் எல்லாரும் अनेक விஷயங்களிலே தவறுகிறோம். யாக்கோபு 3:2.
We all stumble in many ways.
நாம் எல்லாரும் பல விஷயங்களிலே தவறுகிறோம்.
Can you say that?
உங்களால சொல்ல முடியுமா?
James is a great spiritual leader and he is humble enough to say I also stumble in many ways like other people.
யாக்கோபு மிகப்பெரிய ஆவிக்குரிய தலைவர். அவர் சொல்கிறார், நாம் எல்லாரும் என்று சொல்லி தன்னையும் சேர்த்து சொல்கிறார், அநேக விஷயங்களை தவறுகிறோம்.
So don't think that you are so perfect that you don't stumble in different ways.
ஆகவே பல விஷயங்களிலே நீங்கள் தவறாதவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம்.
Always say we all stumble in many ways.
நாம் எல்லாரும் பல விஷயங்களிலே தவறுகிறோம் என்று தாழ்மையாய் சொல்லுங்கள்.
That is right because it is scripture.
அது சொல்வது சரிதான், ஏனென்றால் அது வேத வசனம்.
Now you may not have seen where you have done something wrong.
நீங்கள் தவறு செய்யும் பொழுது அதை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம்.
But it's good to acknowledge as long as we live on this earth we will stumble in many ways.
இந்த பூமியிலே வாழும் வரை பல விதங்களில் நாம் தவறு செய்திருக்கலாம். ஆகவே அதை ஒத்துக்கொள்வது நல்லது.
You know the Lord taught us to pray, give us this day our daily bread.
அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
He didn't ask us to pray for tomorrow's bread.
நாளை அப்பத்துக்காக ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுக்கவில்லை.
He never said Lord give us bread for the whole month.
இந்த முழு மாதத்துக்கும் தேவையான அப்பத்தை தாரும் என்று அவர் ஜெபிக்க கற்றுக்
கொடுக்கவில்லை. Our Father who art in heaven,
பரமனிருக்கிற எங்கள் பிதாவே,
give us this day our daily bread.
இன்று எங்களுக்கு வேண்டிய அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும்.
So tell me, how often did Jesus expect you to pray that prayer?
ஆகவே இந்த ஜெபத்தை எவ்வளவு அடிக்கடி ஜெபிக்க முடியா இயேசு விரும்புகிறார்?
Not in those exact words but in that attitude.
அதே வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ள ஜெபம் அல்ல, அதே ஒரு மனப்பான்மையிலே.
It must be every day.
ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
Because he taught us to pray, give us this day our daily bread. So that spirit of that prayer must be in us every day.
இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது இந்த மனப்பான்மையானது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்படுகிறது.
What is the next sentence?
அடுத்த வாசகம் என்ன?
What is it?
சொல்லுங்கள், பரமனதிற்கு ஜெபத்திலே அடுத்த வாசகம் என்ன? அப்பத்தை தாரும் என்பதற்கு அடுத்தது.
Forgive us our sins.
நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரணும்.
So that also must be every day.
அதுவும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜெபம்.
That means there could be sins in my life that I don't even know.
அவருடைய பொருள் என்னவென்றால், எனக்கே தெரியாத பாவங்கள் இந்த வாழ்க்கையில இருக்கலாம்.
Please forgive me.
ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னியும்.
There may be things I have done which I am not aware of.
நான் பல காரியங்களை செய்திருக்கலாம், தவறு என்று நான் அறியாமலே இருந்திருக்கலாம்.
And I want to make sure that I have a forgiving attitude to everybody every day.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே நான் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வைத்திருக்க வேண்டும்.
Remember that is the attitude we should have every day.
ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மனநிலையை கொண்டிருக்க வேண்டும்.
We stumble in many ways.
अनेक விஷயங்களிலே நாம் தவறுகிறோம்.
Some of these things we don't even know.
இந்த சில காரியங்களிலே நாம் அதை அறியாமலே இருக்கலாம்.
Have you ever accidentally stepped on somebody's foot?
எப்பொழுதாவது நீங்கள் தெரியாமல் தற்செயலாக இன்னொருடைய காலை விட்டீர்களா?
That often happens in a crowded bus.
அடிக்கடி நெருக்கம் நிறைந்த பஸ்ஸிலே அது நடக்கிறது.
Accidentally you step on somebody's foot.
நடக்கும்பொழுது யாரோ ஒருவருடைய காலை மிதித்து விடுகிறீர்கள்.
It was not deliberate.
அது வேண்டுமென்றே மிதிக்கவில்லை.
Accidental.
தற்செயலாக.
But what do you do?
ஆனால் என்ன செய்கிறீர்கள்?
If you are a good Christian you'll immediately say, "Oh, I'm sorry."
நீங்கள் நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவீர்கள்.
Why do you have to say sorry for something you did not deliberately do?
வேண்டுமென்றே நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்?
Because even if you didn't deliberately do it, you hurt that person.
நீங்கள் வேண்டுமென்றே செய்யாவிட்டாலும் அந்த நபரை காயப்படுத்தி விட்டீர்கள்.
So don't say I did not deliberately do that.
ஆகவே அவரிடத்திலே போய் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, அதற்கெதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்க வேண்டாம்.
We hurt other people without knowing it sometimes.
சில சமயங்களிலே மற்றவர்களை நாம் அறியாமலேயே காயப்படுத்தி இருப்போம்.
And I want to tell you there are many ways in which you hurt your wife or hurt your husband without your realizing it.
ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே பல விதங்களிலே உங்களுடைய மனைவியை புண்படுத்திருக்க முடியும் அல்லது மனைவி கணவனை புண்படுத்திருக்க முடியும்.
Because we are not perfect.
என்றால் நாம் பூர்ணவான்கள் அல்ல.
Sometimes we say something and that can be misunderstood by the other person. சிலர்
நாம் ஒன்றை சொல்ல அது வேறு விதமாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
And they are hurt.
அப்படி புரிந்து கொண்டு காயப்பட்டு விட்டார்கள், மனம் புண்பட்டு.
You did not say that to hurt them.
நீங்கள் அவர்களை மனம் புண்பட வேண்டும் என்று சொல்லவில்லை.
But they are hurt.
ஆனால் மனம் புண்பட்டு விட்டார்கள்.
It's like saying you stamped on his foot but you didn't even want to do that.
என்னுடைய காலை மிதித்து விட்டீர்கள், நீங்கள் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சொல்வது போல.
It's no use having a big discussion saying there no I did not want to hurt your foot, why should I apologize to you?
நான் உன்னுடைய காலை வேண்டுமென்றா நான் மிதித்தேன், நான் வேண்டுமென்றே மிதிக்கவில்லை, ஆகவே நான் என்ன மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் அங்கே வாதிட வேண்டாம்.
Will you have an argument like that in a bus?
ஏன் நீங்கள் அப்படி பஸ்லயே போய் போகும்போது யார் காலை அது மிதித்தால் வாக்குவாதம் செய்வீர்கள்?
You don't even think, you say I'm sorry.
நான் என்னை மன்னித்துவிடுங்கள் சொல்வதற்கு நீங்கள் சிந்தித்து பார்ப்பது கூட இல்லை, உடனே சொல்லிவிடுகிறீர்கள்.
In the same way in our home,
அதே விதமாக நம்முடைய குடும்பத்திலே,
when we accidentally hurt one another,
நாம் தற்செயலாக அல்லது தெரியாமலேயே ஒருவரை ஒருவர் புண்படுத்தி இருந்தால்,
we do it.
நாம் அதை செய்கிறோம்.
You must realize that you do it.
நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
It's a very sad thing when husbands and wives are not willing to ask forgiveness from each other.
கணவனும் மனைவியும் ஒருவரிடத்திலே ஒருவர் மன்னிப்பு கேட்க விருப்பமில்லாது இருப்பது என்பது துக்கமான விஷயம்.
When husbands and wives come to me for advice,
கணவனும் மனைவியும் ஆலோசனைக்காக என்னிடம் வரும்பொழுது,
if a husband comes to me,
முதலாவது கணவன் வருகிறார்,
I ask him a question.
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Okay, your wife does some wrong things, all wives do it.
உங்களுடைய மனைவி தவறு செய்து விட்டார்கள், எல்லா மனைவிமார்களும் தவறு செய்கிறார்கள்.
Does she ask forgiveness?
மன்னிப்பு கேட்டார்களா?
And he says yes.
ஆம் என்று சொல்கிறார்.
Oh, I said then there's a wonderful hope for your marriage. You'll have a wonderful marriage.
உங்களுடைய திருமண வாழ்வுக்கு அற்புதமான ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும்.
I've had one or two husbands tell me never once in her life has she asked forgiveness.
ஆனால் ஒன்று இரண்டு கணவன்மார்கள் இடத்தில் சொல்லிருக்கிறார்கள், வாழ்க்கையில் ஒரு முறை கூட என்னுடைய மனைவி இடத்தில் மன்னிப்பு கேட்டதே இல்லை.
Then I say there's not much hope for your marriage.
உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அதிகமான நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிடுங்க.
Probably your wife is not even converted.
சொல்ல போனால் உங்களுடைய மனைவி மனம் திரும்பவே இல்லை.
Or it can be the other way around.
அல்லது வேறு விதமாகவும் இருக்கலாம்.
A sister comes with a problem.
சகோதரி ஒரு பிரச்சனையோடு கூட என்னிடத்தில் வருகிறார்.
I say okay, your husband makes mistakes but does he ask forgiveness?
சரி, உங்களுடைய கணவர் தவறு செய்கிறார், ஆனால் மன்னிப்பு கேட்கிறாரா?
No.
இல்லை.
He thinks God doesn't make mistakes and he also doesn't make mistakes.
தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, ஆகவே நானும் தவறு செய்கிறவன் அல்ல என்று எண்ணுகிறார் கணவர்.
Not much hope for that marriage.
அவருடைய திருமண வாழ்க்கைக்கும் நம்பிக்கை இல்லை.
But if the person is humble enough to say I'm sorry,
ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தாழ்மை இருக்குமானால்,
even if they make mistakes 10 times in a day,
ஒரு நாளிலே 10 முறை அவர்கள் தவறு செய்தாலும்,
if the spirit of asking forgiveness is there, that will one day become a very good marriage.
மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஆவி அங்கே இருக்குமானால் கண்டிப்பாக ஒரு நாளிலே அது அற்புதமான குடும்ப வாழ்க்கையாய் மாறும்.
Because that person is praying, forgive me as I forgive others.
நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல என்னை மன்னியும் என்று அந்த நபர் ஜெபிக்கிறார்.
And I am ready to ask forgiveness.
நானும் மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்.
So this is a very important thing. This is how we overcome the devil.
இது மிக முக்கியமான காரியம். ஆகவே இப்படி தான் நாம் பிசாசை மேற்கொள்கிறோம்.
Now the opposite of asking forgiveness is blaming the person.
இப்போ மன்னிப்பு கேட்பதற்கு நேர் எதிரடியான காரியம் என்னவென்றால் குற்றம் சொல்வது.
You know, like Adam blamed his wife, she gave me this fruit.
அவள்தான் இந்த கனியை புசிக்க கொடுத்தாள் என்று ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினது போல.
What is the use blaming her?
அவளை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்?
He only opened his mouth and ate it.
அதை வாயை திறந்து சாப்பிட்டான், அவ்வளவுதானே.
So sometimes we blame our partner for something we ourselves did wrong.
நாமே செய்த தவறுக்காக நம்முடைய வாழ்க்கை துணையை நாம் குற்றம் சொல்கிறோம்.
This is a very very important principle.
இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு.
And it's one of the fundamental laws of marriage.
திருமண வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு பிரமாணம்.
Ask forgiveness.
மன்னிப்பு கேளுங்கள்.
The other thing I want to say,
நான் சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம்,
is what we read in Genesis chapter 2.
ஆதியாம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
That as soon as they got married,
திருமணமான உடனே,
it is written there,
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
a law,
அங்கே ஒரு பிரமாணம்.
Genesis 2:24.
ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனம்.
A man must leave his father and mother and cleave to his wife, they shall become one flesh.
புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
Now that was not said for Adam because he didn't have a father and mother.
ஆதாமுக்காக இது சொல்லப்படவில்லை, ஏனென்றால் ஆதாமுக்கு தகப்பனும் தாயும் இல்லை.
So why is it written over there?
ஏன் அப்படியானால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது?
It was not written for Adam.
ஆதாமுக்காக எழுதப்படவில்லை.
It's written for us.
நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது.
Especially for us in India.
குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது.
Because I have seen that the most disobeyed verse by Christian husbands in India is this verse.
இந்திய தேசத்திலே உள்ள கிறிஸ்தவ கணவன்மார்களால் அதிகமாக கீழ்ப்படியாத வசனம் என்று சொன்னால் இந்த வசனம் தான்.
They don't leave their father and mother and cleave to their wife.
அவர்கள் தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு மனைவியோடு இசைந்திருப்பதில்லை.
Now by leaving your father and mother I don't mean that you must ignore them.
தகப்பனையும் தாயையும் விட்டு என்று சொன்னால் அவர்களை நீங்க கண்டுகொள்ளவே கூடாது என்று பொருள் அல்ல.
It's not a physical leaving.
சரீர பிரகாரமாக அவர்களை விட்டு விலகுவதல்ல.
It's a emotional attachment that we had to our parents for years must be cut off.
ஆண்டாண்டு காலமாக தகப்பன் தாயோடு கூட இருந்ததன உணர்வுபூர்வமான அந்த பிடிப்பிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவது.
You know, you can live 1,000 kilometers away from your father and mother.
அப்பா அம்மாவை விட்டுவிட்டு 1,000 கிலோமீட்டர் தூரத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
But you can still be attached to your father and mother.
ஆனாலும் தகப்பன் தாயோடு கூட பாச பிணைப்பில் இணைந்திருக்கலாம்.
Always you call phone and consult your father and not your wife as to what to do.
எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பாவுடையதிலே ஃபோன் பண்ணி கேட்கிறீர்கள், அம்மாவுடையதிலே ஃபோன் பண்ணி கேட்கிறீர்கள், மனைவியுடையதிலே கேட்பதில்லை.
There's nothing wrong in asking your father and mother because he's got a lot more wisdom.
தகப்பனும் தாயும் அதிகமான ஞானத்தை பெற்றிருக்கிறபடினாலே அவர்களை கேட்பதில் தவறில்லை.
He has got more wisdom than your wife.
உங்களுடைய மனைவியை காட்டிலும் உங்களுடைய தகப்பன் தாய்க்கு அதிக ஞானம் உண்டு.
So I'm not talking about consulting.
ஆகவே ஆலோசனை கேட்பதை குறித்து நான் சொல்லவில்லை.
But when you take a decision,
ஆனால் தீர்மானம் எடுக்கும் பொழுது,
your decision must be taken between you and your wife.
நீங்களும் மனைவியும் கலந்து பேசித்தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும்.
Your father and mother must not tell you where you have to live, what you have to do.
நீங்கள் எங்கே வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் தகப்பன் தாய் சொல்லக்கூடாது.
That is all right when you are a baby.
ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள்.
But once you have grown up,
வளர்ந்து விட்டால்,
your decisions must be taken between you and your wife.
தீர்மானமானது உங்களும் நீங்களும் மனைவியும் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும்.
You can consult anybody, consult the elders, consult your parents, definitely.
மூப்பரை ஆலோசனைக்கு ஆலோசனை கேளுங்கள், நீங்கள் பெற்றோரை ஆலோசனை கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்கள், அதிலே தவறில்லை.
But don't treat your wife like a slave.
ஆனால் உங்களுடைய மனைவியை அடிமையை போல நடத்த வேண்டாம்.
When you don't discuss anything, you say, okay, we are going now to another town.
எந்த ஒரு காரியத்தையும் விவாதிப்பதே இல்லை. திடீரென்று ஒரு நாள் வந்து சொல்லுங்கள், காலி பண்ணிவிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு பட்டணத்துக்கு போகிறோம் என்று
சொல்லுங்கள். Back up, next month we are leaving to another town.
எல்லாம் பேக் பண்ணிவே அடுத்த மாதம் வேற ஊருக்கு போறோம்.
And the wife says, hey, we never talked about it.
மனைவி என்ன சொல்கிறார்கள், இதை குறித்து நான் பேசவே இல்லையே.
No, I talked to my father. We have decided.
இல்லை, எங்க அப்பா மாட்ட நான் பேசிட்டேன், தீர்மானம் எடுத்தாச்சு. நான்
Then why did you get married?
அப்பனா ஏன் திருமணம் பண்ணீங்க?
Stay with your father and take your decisions with him.
அப்பா அம்மாவோடே தங்கிட்டு அங்கே தீர்மானம் எடுத்து அங்கே இருக்க வேண்டியதான். அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணீங்க.
Do you believe God said these words?
இந்த வார்த்தைகளை தேவன் சொன்னார் என்று நம்புகிறீர்களா?
A man shall leave his father and his mother and cleave to his wife.
புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்.
If you don't leave properly, you won't be able to cleave properly.
ஒழுங்காக விடவில்லை என்று சொன்னால் ஒழுங்காக இசைந்திருக்க முடியாது.
And the reason why many husbands and wives don't become more one is because they have not left father and mother.
அநேக கணவன் மனைவிமார்கள் ஒன்றாக்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் சரியாக தகப்பனையும் தாயும் விடவில்லை.
So what do I mean by leaving father and mother?
தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து என்றால் என்ன பொருள்?
Now you may be very poor that you cannot even rent a house and you have to stay with your parents.
ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் இல்லை, அந்த அளவுக்கு ஏழையா இருக்கிறீர்கள். ஆகவே அப்பா அம்மாவோட கூட ஒரு ரூம் இல்லையே நீங்கள் தங்கியிருக்க வேண்டியிருக்கிறது.
My wife and I were like that for more than 2 years. We were so poor we could not even afford house rent when I got married.
நம்முடைய துணைவியாரும் ஆரம்ப காலத்திலே நாங்கள் வீட்டு வாடகை எடுப்பதற்கு வாடகை பணம் கொடுக்க கூட இல்லாத அளவுக்கு ஏழைகளாக இருந்தோம். ஆகவே என்னுடைய தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தோம்.
I used to get 150 rupees a month.
நான் 150 ரூபாய் கொடுப்பேன்.
House rent was much more than that. House rent was much more than that.
150 rupees தான் எனக்கு கிடைக்கும். ஆனால் வீட்டு வாடகையே அதைவிட அதிகமானது.
So my father was kind enough to allow me to live in one room in his house.
ஆகவே என்னுடைய தகப்பனார் தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார்.
That was easy for me but it was not easy for my wife.
எனக்கு அது எளிதாக இருந்தது. ஆனால் என்னுடைய துணைவியாருக்கு அது அவ்வளவு எளிதாக இல்லை.
But I decided that even though I am living there I will not let my father run my life.
நான் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நான் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை.
So even though I was living in that house I left father and mother.
நான் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு விட்டேன்.
I told you other people can live 1000 kilometers away and still not leave father and mother.
நான் ஏற்கனவே சொன்னது போல 1000 கிலோமீட்டர் தூரத்திலே தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். ஆனாலும் நீங்கள் தகப்பன் தாயோடு கூட பாச பிணைப்பில் இருந்திருக்க முடியும்.
Here is an example where I lived in the same house but I left my father and mother.
நான் இங்கே சொன்னேன் ஒரு உதாரணம், தகப்பனுடைய வீட்டிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து
All decisions my wife and I took.
எல்லா தீர்மானங்களும் நானும் என்னுடைய மனைவி சேர்ந்து தான்
எடுப்போம். If he wanted to go away for 2 months somewhere, we would go.
நாங்கள் 2 மாதம் வெளியே எங்கேயாவது போய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள்
போவோம். We didn't consult him.
நாங்கள் ஆலோசிக்கவில்லை.
Or one day we decided to move to Bangalore. I didn't consult my father. My wife and I decided.
ஒரு பெங்களூருக்கு மாற்றமாகி போக வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது நானும் துணைவியாரும் சேர்ந்து தீர்மானித்தோம். அப்பா வந்ததில் ஆலோசனை கேட்கவில்லை.
So it's not physically leaving, it's you don't allow them to interfere in your decision.
சரீரபுறமாக அவர்களை விட்டு தூர விலகுவதல்ல, உங்களுடைய தீர்மானங்களிலே அவர்கள் குறுக்கீடு இருக்க கூடாது.
And the example is Jesus.
ஆகவே அதற்குரிய நல்ல உதாரணம் மாதிரி இயேசு.
For 30 years he listened to his Joseph and Mary.
30 ஆண்டுகளாக யோசேப்பு மரியாள் இவர்களுக்கு செவி கொடுத்து வாழ்ந்து வந்தார்.
Joseph died maybe when Jesus was 18 or something.
இயேசுக்கு 18 வயதா இருக்கும் பொழுது ஒருவேளை யோசேப்பு மரித்திருந்திருக்கலாம்.
After that it was his mother.
அதற்கு பிறகு தாய் மட்டும்தான்.
But he obeyed his mother every day for 30
ஒவ்வொரு
years.
ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய்க்கு அவர் கீழ்ப்படிந்தே வாழ்ந்து வந்தார்.
But one day he took his baptism and left.
ஆனால் ஒரு நாளிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் கடந்து சென்றுகிறார்.
That was like his marriage to his father.
அந்த ஞானஸ்நானமானது அவருடைய தகப்பனோடு கூட அவர் செய்கிற திருமணத்தை
போல. That was like our getting married.
நாம் திருமணமாவது போல.
For Jesus that was the time.
இயேசுவுக்கு அதுதான் அந்த காலகட்டம்.
And then
பிறகு
at a wedding in Cana.
கானா ஊர் கல்யாணத்திலே
when his mother came to him and said they don't have any wine please help them.
இயேசுவுடைய தாய் இயேசுவிடத்திலே வந்து இங்க திராட்சரசம் குறைவு பட்டு விட்டது ஆகவே உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள்.
He said to her what have I got to do with you you woman?
ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன என்று இயேசு கேட்கிறார்.
She got a surprise.
அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்.
For 30 years he had always said yes mommy yes mommy yes mommy.
என்னப்பா இது 30 ஆண்டுகளாக ஆமா அம்மா ஆமா அம்மா ஆமா அம்மா என்று சொல்லி
கொண்டிருந்தவர்கள் Woman what have I got to do with you?
உனக்கு எனக்கு என்ன என்று சொல்றாரே என்ன ஆயிற்று இவருக்கு?
He was not insulting her.
அவர் தாயை நிந்திக்கவில்லை.
He was saying now you can't interfere in my life.
இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கீடு செய்ய முடியாது என்று
சொல்றார். That is what every man must say to his parents when he gets married.
திருமணமான பிறகு தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்ல வேண்டும்.
You don't have to say it but you must make it clear. Daddy mommy I love you very much but now I have to make decisions with my wife.
நீங்கள் நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன் எல்லாம் வார்த்தையிலே சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்பா அம்மா நானும் என்னுடைய மனைவி இந்த விஷயத்திலே நாங்கள் தீர்மானம் எடுக்கட்டும் என்று கண்ணியமாய் சொல்லுங்கள்.
It doesn't mean I love you less.
அப்படி சொல்லுவதனாலே உங்களை நான் குறைவாக நேசிக்கிறேன் என்று பொருள் அல்ல.
And I appreciate you I'll help you I'll care for you.
நான் உங்களை மெச்சிக்கொள்கிறேன் உங்களை கரிசனைப்படுகிறேன்.
From now on my wife and I are going to take decisions.
இப்பொழுதிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் தான் தீர்மானம் எடுப்போம்.
That is the first commandment for marriage.
இதுதான் திருமணத்திற்கு முதல் கட்டளை பிரமாணம்.
And if you follow it it'll be good.
இதை நீங்கள் பின்பற்றினால் சீராக இருக்கும்.
The same Jesus when he was hanging on the cross.
அதே இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது
he cared for his mother.
தன்னுடைய தாய்க்காக கரிசனைப்பட்டார்.
He said John please take care of my mother.
யோவானே என்னுடைய தாயை பொறுப்படுத்திக்கொள்.
Why did he do that?
ஏன் அதை செய்தார்?
Because he was the eldest son.
அவர்தான் மூத்த மகன்.
So he cared for his mother but he did not let his mother interfere with his life.
தாய்க்காக கரிசனைப்பட்டார் ஆனால் தாய் தன்னுடைய வாழ்க்கையின் குறுக்கீடை அவர் அனுமதிக்கவில்லை.
So that's what we learned we must care for our parents when they are old.
ஆகவே நம்முடைய பெற்றோர்கள் வயதா இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் கரிசனைப்பட வேண்டியிருக்கிறது.
You may have to send them money.
அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும்.
You may have to help them they may have to live in your house if they are too old and weak.
அவர்கள் மிகவும்மாய் பலவீனமடைந்து வயதாகி விட்டால் உங்கள் வீட்டிலே அவர்கள் வந்து வாழ அனுமதிக்க வேண்டும்.
One brother once asked me a question.
ஒரு சகோதரர் ஒருமுறை என்னை ஒரு கேள்வி கேட்டார்.
Brother Zack my parents are very poor.
என்னோட அப்பா அம்மா ரொம்ப ஏழையா இருக்காங்க சகோதரர்.
They spend a lot of money educating me.
அவர்கள் என்னை படிக்க வைப்பதற்கு நிறைய பணம் செலவு செய்தார்கள்.
So now I have to send some money to them to help them.
இப்பொழுது அவங்களுக்கு உதவி செய்ய முடியாக நான் கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியிருக்கிறது.
But my wife is against it.
ஆனால் என்னுடைய மனைவி அதுக்கு ஒத்துக்கொள்கிறதில்லை விரோதமாக இருக்கிறாள்.
What shall I do?
நான் என்ன செய்யட்டும்?
I said don't let your left hand know what your right hand is doing.
உன் வலது கை செய்வது இடது கைக்கு தெரிய வேண்டாம் என்று சொன்னேன்.
Very simple Jesus said that.
இயேசுதே சொல்லி இருக்கிறார் மிக எளிது.
You don't have to tell your left hand everything that right hand is doing.
வலது கை செய்கிற எல்லா காரியத்தையும் இடது கைக்கு சொல்ல வேண்டாம் தேவையில்லை.
Take care of your parents.
பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள்.
It's very important.
முக்கியமானது.
Jesus took care of his parents even when he was hanging of Mary even when he was hanging on the cross.
இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய பெற்றோரை பொறுப்படுத்திக் கொண்டார்.
So leaving father and mother does not mean you don't care for them.
ஆகவே தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து என்று சொன்னால் அவர்களுக்காக கரிசனைப்பட கூடாது என்ற அர்த்தம் அல்ல.
It means you don't let them run your life.
அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த கூடாது என்று தான் பொருள்.
Then God will stand with you.
தேவன் உங்களோடு கூட நிற்பார்.
The other thing I want to say is
நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம்.
How is Jesus our head?
இயேசு எப்படி நமக்கு தலையாக இருக்கிறார்?
Husband must be like that.
புருஷனும் அப்படி தான் இருக்க வேண்டும்.
A head was also willing to serve.
தலை அவர் பணிபுரிய செய்யும் ஆயத்தமாக இருக்கிறார்.
See, Jesus was willing to wash the feet of his disciples.
இயேசு தம்முடைய சீஷருடைய காலை கழுவுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தார்.
He was that type of head.
அப்படிப்பட்டதான ஒரு தலைமை.
Not a head like a dictator telling us do this do that.
இதை செய் அதை செய் என்று சொல்லி சர்வாதிகாரியை போல இருக்கக்கூடிய தலை அல்ல.
That's not the way to be a husband.
ஒரு புருஷனாய் அப்படி இருக்க தேவையில்லை.
The wife is a weaker vessel.
மனைவி பலவீனமான பாண்டமானவள்.
Some Indian husbands don't realize that.
இந்திய புருஷர்கள் அதை விளங்கிக் கொள்வதில்லை.
So I will just read this verse and then my wife will say something about wives.
இந்த வசனத்தை நான் வாசித்து பிறகு என்னுடைய துணை வேறத்திலே கொடுக்கிறேன். அவர்கள் திரு மனைமாரத்திலே
1 Peter chapter 3
1 பேதுரு 3 ஆம் அதிகாரம்
It says about husbands.
புருஷர்களை பற்றி சொல்கிறது.
1 Peter 3:7
1 பேதுரு 3:7
You must live with your wife in an understanding way, recognizing she is a weaker vessel.
அவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியாலே புருஷர்களே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு கூட வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாய் கிருபை சுந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
You must understand one thing.
ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Your wife is a weaker vessel.
உங்களுடைய துணைவியார் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறார்.
You must understand another thing.
இன்னொரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
She is your fellow heir. That means she is sitting on the same throne as you. As your queen.
அதே சிங்காசனத்திலே சமமாக அவர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
She is not a slave, she is a queen.
மனைவியானவள் அடிமை அல்ல, மனைவியானவள் ஒரு ராணி.
Do you husbands like to be the king in your house?
புருஷர்களே உங்கள் வீட்டிலே நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பமா?
Yes or no?
ஆமா இல்லையா?
You want to be the king in your house?
வீட்ல ராஜாவா இருக்கணுமா?
I will tell you the best way to be the king in your house.
உங்க வீட்ல ராஜாவாக இருப்பதற்கு சிறந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்.
Treat your wife like a queen.
உங்க மனைவியை ராணியை போல நடத்தி விடுங்கள்.
Treat your wife like a queen, you'll be the king.
உங்க மனைவியை ராணியை போல நடத்தி விட்டால் நீங்கள் ராஜா.
If you treat your wife like a slave, then you're not the king, you're a master.
உங்க மனைவியை அடிமை போல நடத்தினால் நீங்கள் ராஜா அல்ல, நீங்கள் ஒரு எஜமான்.
It says here they are equal heirs.
இந்த வசனத்திலே பாருங்கள், அவர்கள் சுதந்திரராக இருக்கிறார்கள்.
But they are weaker vessels.
பலவீனமான பாண்டம்.
Don't ask why are you crying.
ஏன் ஜெபம் பண்ற?
Why are you crying?
ஏன் அழுகிற என்று கேட்க வேண்டாம். ஏன் கண்ணீர் விடுற?
No need to ask. It's a weaker vessel, they cry.
பலவீனமான பாண்டமாகவே அழுகிறார்கள். அதை கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா?
They cry for silly things.
சிறு சிறு காரியங்களுக்கு அழுவார்கள்.
Not because they are not spiritual, they are weaker.
அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை என்பதனாலே அர்த்தம் அல்ல, அவர்கள் பலவீனமானவர்கள்.
So many things, they are weaker.
பல காரியங்களிலே பலவீனமானவர்கள்.
Man is stronger.
மனிதன் வலிமையானவன்.
We must understand that.
அதை விளங்கிக் கொள்ள
வேண்டும். If you don't understand that,
அதை விளங்கிக் கொள்ளாவிட்டால்,
it says your prayers will not be heard by God.
தேவனாலே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது.
Many husbands, their prayers are not heard by God just because of this one verse.
இந்த ஒரு வசனத்தின் நிமித்தமாக அநேக கணவன்மார்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை.
And if your prayers are not heard, then the devil just takes care over your house.
உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிசாசு உங்கள் வீட்டை பொறுப்படுத்துகிறது.
How can you protect your children if your prayers are not heard?
உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பீர்கள்?
So don't be deceived by the devil's tactics.
ஆகவே பிசாசினுடைய தந்திரங்களினாலே மோசம் போக வேண்டாம், ஏமாற்றப்பட வேண்டாம்.
Live in an understanding way with your wife.
மனைவியோடு கூட புரிந்துகொள்ளுதலுடனே வாழுங்கள்.
So ask God for wisdom in all these things.
இந்த எல்லா காரியங்களிலுமே ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள்.
And then you will not only be a good husband.
அப்படி நீங்கள் நல்ல கணவனாய் மட்டுமல்ல,
you will also be a good father.
நல்ல தகப்பனாய் இருப்பீர்கள்.
To your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு.
Because together you have to bring up your children in godly ways.
இருவருமாய் சேர்ந்து தேவ பக்தியிலே உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
You cannot bring up your children alone.
தனியாகவே நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாது.
But together you can bring up your children to fear God. இருவரும்
சேர்ந்து உங்கள் பிள்ளைகளை தேவ பக்தியிலே வழித்திலே வளர்க்க முடியும்.
You know, it's the mother who spends most of the time with the children. Father is away at work most of the time.
அப்பா வேலைக்கு செல்றபடினாலே அதிகமான நேரத்தை அம்மாமார்கள் தான் பிள்ளைகளோடு கூட செலவு செய்கிறீர்கள்.
So my children also, my wife brought them up most of the time, more than me.
நேரங்களில் என்னை காட்டிலும் அதிகமாக பிள்ளைகளை வளர்த்தது என்னுடைய துணைவியார் தான்.
I taught them the word of God, but my wife taught them many other things.
நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை மட்டும் தான் கற்றுக் கொடுத்தேன், என்னுடைய துணைவியார் பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.
So she will tell you something about that.
அதை குறித்து அவர்கள் சில காரியங்களை சொல்வார்கள்.
I want to give just a word of testimony.
நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
In the church we hear a lot of instruction about home.
குடும்பத்தை குறித்து பல அறிவுரைகளை நாம் சபையிலே கேட்கிறோம்.
I can testify that very early in my married life,
என்னுடைய திருமணமான ஆரம்ப காலங்களிலே,
I said, Lord, I have a great longing to be a godly wife and a godly mother.
ஒரு தேவபக்தியுள்ள மனைவியாகவும் தேவபக்தியுள்ள தாயாகவும் இருக்கும்படியாக எனக்கு பெரிய வாஞ்சை இருந்தது என்று ஆண்டவரிடத்தில் சொன்னேன்.
I grew up like a independent person having a job and controlling others.
நான் சுயாதீனமாக வளர்ந்த ஒரு பெண்மணி. எனக்கென்று வேலை இருந்தது, நானாக சம்பாதித்தேன், நான் மற்றவர்களை மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தேன்.
Now as a wife and a mother,
இப்பொழுதோ ஒரு மனைவியாகவும் ஒரு தாயாகவும் இருக்கிறேன்.
I want to learn from you,
உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே,
to how to be a godly wife and how to be a godly mother.
தேவபக்தியுள்ள மனைவியாகவும் தேவபக்தியுள்ள தாயாகவும் ஆண்டவரே எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும்.
And God brought me into times of great need in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தேவைக்குள்ளாக தேவன் என்னை கொண்டு வந்தார்.
Because every now and then my independent spirit would be coming up.
ஒவ்வொரு இப்பவும் அப்பவுமாக என்னுடைய சுயாதீனமான ஆவி வெளியே வந்துவிடும்.
And I said, Lord, I want you to break me.
ஆண்டவரே அதை உடைத்தருளும் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன்.
I want to be like you, Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போல நான் இருக்க வேண்டுமே.
How you submitted to the Father's will every day of your life.
ஆண்டவரே, எப்படி நீர் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தீரோ.
Even though you are equal with the Father, you submitted to the Father.
பிதாவுக்கு நீர் சமமா இருந்த பொழுதிலும் பிதாவுக்கு நீர் உம்மை அர்ப்பணித்தீர் ஆண்டவரே.
Let me do my part.
ஆண்டவரே, என்னுடைய பங்கை நான் அப்படி செய்யட்டும்.
Let me learn from you.
உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளட்டும்.
And so the Lord baptized me in the Holy Spirit and gave me the
ஆகவே தேவனை பரிசுத்தான் அபிஷேகத்தினாலே நிரப்பி எனக்கு வல்லமையை கொடுத்தார்.
That is the secret I can say.
நான் சொல்ல முடியும், அதுதான் அந்த ரகசியம்.
Ask God for the power of the Holy Spirit.
தேவனிடத்திலே பரிசுத்தாவினுடைய வல்லமை என்று கேளுங்கள்.
And say, Lord, baptize me in the Holy Spirit.
ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தருளும்.
Help me to see the footsteps of Jesus.
இயேசுவினுடைய அடிச்சுவடிகளை பார்க்கும்படியாக எனக்கு கிருபை செய்.
How Jesus humbled himself.
எப்படி இயேசு தன்னை தாழ்த்தினார்.
I want to humble myself.
நானும் என்னை தாழ்த்த விரும்புகிறேன்.
And in our daily life, God gives us many opportunities to do that.
அனுதின வாழ்க்கையிலே இதை செய்வதற்கு தேவன் பல தருணங்களை நமக்கு தருகிறார்.
We see the mistake that Eve made.
ஏவாள் செய்த தவறை நாம் பார்க்கிறோம்.
We read in Genesis 2.
ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
And how the devil came and saw that weak person in this house is Eve.
பிசாசு வந்து அங்கே
weak,
அங்கே பலவீனமா இருக்கிறதை பார்க்கிறாள்.
He said in the house of the two people, weak is Eve is the weaker person.
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களிலே ஏவாள் தான் பலவீனமானவள் என்பதை பிசாசு பார்க்கிறான்.
So the devil comes to our home and sees I can attack this home through the wife.
ஆகவே பிசாசு நம்முடைய குடும்பத்திற்கு வந்து பலவீனமா இருக்கக்கூடிய மனைவியின் மூலமாக இந்த குடும்பத்தை தாக்கலாம் என்று சொல்கிறான்.
So we should realize we are weak. If we stand alone, the devil knock us down.
நாம் தனியாக தன்னந்தனியாக நின்றால் பிசாசு நம்மை தடுக்கி விட செய்வான்.
We must do our best to have fellowship with our husband and with our Lord.
நம்முடைய தேவனோடும் கூட நம்முடைய கணவரோடும் கூட நல்ல ஐக்கியத்தை நாம் கொண்டிருப்பதற்கு நாம் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும்.
And we must do all that we can to remain in that fellowship.
அந்த ஐக்கியத்தில் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும்.
Doesn't matter what happened in the past, but in the coming days we can do that.
கடந்த நாட்களிலே நடந்ததெல்லாம் நடந்தது போல இருக்கட்டும், ஆனால் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஐக்கியத்தை கட்டுங்கள்.
We don't want the devil to enter our home and attack our children.
நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக நுழைந்து நம்முடைய பிள்ளைகளை பிசாசு தாக்க கூடாது.
And the ones who will suffer in the home will be our children.
நம்முடைய குடும்பத்திலே சாத்தான் புகுந்தால் பாடுபடுகிறவர்கள் கஷ்டப்பட போகிறவர்கள் நம்முடைய பிள்ளைகள் தான்.
So at least for the sake of the children.
ஆகவே குழந்தைகள் நிமித்தமாகவாவது
we must seek that fellowship with our husband and with the Lord.
கணவனோடும் கூட தேவனோடும் கூட நல்ல ஐக்கியத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
And we should be vigilant to see how the devil comes to attack us.
பிசாசு எப்படி நம்மை தாக்க வருகிறான் என்பதை பார்ப்பதற்கு நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும்.
We as wives, we take small offense for small small things.
மனைவிகளாக இருக்கக்கூடிய நாம் சிறு சிறு காரியங்களிலே நாம் மனம் புண்படுகிறோம், இடல் அடைகிறோம்.
And we should realize that is our weak point.
அதுதான் நம்முடைய பலவீனமான நேரம் என்று பார்க்க வேண்டும்.
Ask the Lord, don't let these small small things make me treat it as if it's a big thing.
ஆண்டவரே, சிறு சிறு காரியங்கள் ஏதோ பெரிய இடி விழுந்தது போல நான் எண்ணி ஆண்டவரே மனம் புண்பட வேண்டாம் என்று தேவனுடைய சொல்லுங்கள்.
If somebody says one small thing, give me the grace to ignore it.
ஆண்டவர் யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு கிருபை தாரும்.
That's the secret. Ask God to help us to ignore most of the things.
இதுதான் அந்த ரகசியம். பல காரியங்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும்.
And if it bothers us, say, Lord, this thing is bothering me. Please give me the grace not to take it in a serious way.
நம்மை புண்படைய புண்படுத்த முடியாய். அது வந்தால் ஆண்டவரே இந்த காரியத்தினாலே நான் மனம் சஞ்சலப்படுகிறேன், ஆண்டவரே பொறுப்படுத்துதல் என்னை ஆண்டவரே மேற்கொள்ள உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபியுங்கள்.
And if we have to speak also, Lord, give me the grace to speak in a respectful way.
ஆண்டவரே இதை குறித்து நான் கண்ணனோடு கூட பேச வேண்டும் என்றிருந்தாலும் மரியாதையோடு கூட நான் பேசி அவருக்கு உணர்த்த எனக்கு கிருபை செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும்.
It's good to talk things which trouble us. We good to talk with our husband about it.
நம்முடைய மனது சஞ்சலப்படுத்தக்கூடிய காரியங்களை கண்ணனிடத்தில் பேசுவது நல்லது.
But we must talk in a mature and a respectful way.
ஆனால் ஒரு கண்ணியத்தோடு மரியாதையோடு வளர்ந்தவர்களாய் நாம் பேச வேண்டும்.
For that we need to ask the Lord for grace.
அதற்கு நாம் தேவனிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும்.
To ignore small things and
சிறு சிறு காரியங்கள் எல்லாம் அதை சீரியஸாய் நாம் எடுத்துக் கொள்ள கூடாது, அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும்.
If we do need to talk in a mature way.
அப்படியே அதை குறித்து பேச வேண்டுமானால் ஆண்டவரே வளர்ந்தவளை போல நான் பேசட்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளு.
Not in like children easily become quarrelsome.
சின்ன பிள்ளைகள் பார்த்தாலும் எது கொடுத்தாலும் சண்டை போடுவார்கள், அது போல நாம் பேசக்கூடாது.
Help me to be a mature person.
நான் வளர்ந்த ஒரு நபர் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் பேச வேண்டும்.
Jesus is our example.
இயேசுதான் நம்முடைய மாதிரி.
How he submitted, we can learn from him.
அவர் எப்படி தம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து இருந்தார் என்பதை அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
And but by our submission we can defeat the Satan.
நம்முடைய கீழ்ப்படிதலினாலே நாம் அடங்கி இருப்பதினாலே சாத்தானை நாம் தோற்கடிக்கலாம்.
Because Jesus submitted to the Father's will. On the cross he defeated Satan.
இயேசு பிதாவுடைய சித்தத்துக்கு தம்மை சிலுவையிலேயும் ஒப்புக்கொடுத்தபடியினாலே சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தார்.
We also when we submit to the Father's will, take our place in the home, we can defeat Satan in our home.
நாமும் கூட தேவ சித்தத்தை செய்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்தானத்தை எடுக்கும் பொழுது பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும்.
In every marriage,
ஒவ்வொரு திருமணத்திலையும்
there will be tension in the early days.
ஆரம்ப காலங்களிலே மன அழுத்தங்கள் ஏற்படும்.
Don't be discouraged.
அதனாலே சோர்ந்து போக வேண்டாம்.
You may get irritated with something you see in your husband or your wife.
உங்கள் மனைவியிலே அல்லது உங்கள் கணவனிலே காணக்கூடிய சில காரியங்களினாலே நீங்கள் எரிச்சல் அடைய வாய்ப்புண்டு.
That is absolutely normal because we grew up in two different ways.
நாம் வித்தியாசமான இரண்டு வழிகளிலே வளர்ந்தபடியாலே அப்படி மன அழுத்தங்கள் வருவது சாதாரணமானதுதான்.
And now we are coming together.
இப்பொழுது நாம் ஒன்றாக கூடி வருகிறோம்.
So now the question is,
கேள்வி என்னவென்றால்,
what should we do when we are agitated in our spirit?
நம்முடைய ஆவியிலே நாம் கொந்தளிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்?
I'll tell you something that it can take many years before you overcome this agitation.
இந்த கொந்தளிப்பை மேற்கொள்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You will not overcome it in one or two years.
ஒன்று இரண்டு ஆண்டுகளிலே நீங்கள் அதை மேற்கொள்ள முடியாது.
So what should we do when I find something that your partner does which disturbs you?
உங்கள் மனைவி செய்கிற ஏதோ ஒரு காரியம், பேசின ஏதோ ஒரு காரியம் உங்களை சஞ்சலமடைய செய்கிறது, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்?
Particularly if it is something that they do again and again.
குறிப்பாக சொல்ல செய்ய வேண்டாம் சொல்ற காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா,
and even though you spoke about it, still that person does the same thing.
இப்படி செஞ்சா எனக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொல்லியும் அதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருந்தா,
and inside your heart that can be anger.
ஆகவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு கோபம் குடிகொண்டிருக்க முடியும்.
So here is a good advice in Psalm 4.
சங்கீதம் 4லே ஒரு நல்ல ஆலோசனை புத்திமதி இங்கே இருக்கிறது.
The Bible is very practical.
வேதமானது மிகவும் நடைமுறைக்கு ஒத்த ஒரு புத்தகம்.
Psalm 4 verse 3.
சங்கீதம் 4:3.
The Lord has set apart the godly person for himself.
பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்.
If you are a child of God, man or woman,
நீ தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய மகனா மகளா இருந்தால்,
God has set you apart for himself.
தேவன் தமக்கென்று உங்களை தெரிந்து கொண்டார்.
And he will hear you when you call to him.
நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார்.
But even though you belong to the Lord,
நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருந்தாலும்,
sometimes you may get angry.
சில சமயத்திலே நீங்கள் கோபம் கொள்ளலாம்.
Verse 4,
4 வசனம்.
I don't know how it says in the Tamil. Here it says you tremble with anger but don't sin.
தமிழிலே நீங்கள் கோபம் கொண்டாலும் என்று பாட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே கோபத்தினாலே நீங்கள் நடுங்கினாலும்,
yeah, so be angry but don't sin.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
Now the question is,
இப்பொழுது கேள்வி
என்ன? When you are angry in your heart, how not to sin?
உள்ளத்திலே கோபம் இருக்கும் பொழுது எப்படி பாவம் செய்யாமல் இருப்பது?
Here is a very practical advice.
இங்கே மிகவும் நடைமுறைக்கு ஒத்த ஒரு ஆலோசனை.
Go and lie down on your bed.
உங்கள் படுக்கையிலே போய் படுத்துக் கொள்ளுங்கள்.
This is not my words, this is what the Bible says.
என்னுடைய வார்த்தை இல்லை, வேதம் சொல்கிறது.
Go and lie down on your bed and meditate on some word you read in the morning.
போய் படுக்கையிலே படுத்துக்கொண்டு காலையிலே வேத வசனம் வாசித்தீர்கள், அந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருங்கள்.
Be still means keep your mouth shut.
அப்படி நீங்கள் வாயை மூடிக்கொண்டு இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
And maybe after half an hour you can get up.
அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எழுந்து வாருங்கள்.
By the time the fire has died out.
அதுக்குள்ளாக அந்த அக்கினி தழலானது அப்படியே அவிந்து போயிருக்கும்.
Then you can speak.
அதற்கு பிறகு பேசலாம்.
So whenever you're agitated in your heart,
எப்பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறதோ,
don't open your mouth.
வாயை திறக்க வேண்டாம்.
If you don't physically go and lie down in your bed, at least go to another room.
நீங்கள் போய் படுக்கையில நேராக படுக்காவிட்டாலும் சரி, வேற ஒரு அறைக்கு போய் விடுங்கள்.
But go away from the source of temptation.
ஆனால் சோதனை இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு நீங்கள் தூர விலகி போய் விடுங்கள்.
Just like we tell young people, if you are tempted by some dirty picture on the computer, run away from it.
நாம் வாலிபர்களுக்கு சொல்கிறோமே, கம்ப்யூட்டரிலே வரக்கூடிய ஒரு அசுத்தமான படம் வந்து விட்டால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு ஓடுங்கள், அல்லது கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி விட்டு ஓடுங்கள்.
So we must avoid being there when you're agitated.
ஆகவே நீங்கள் கொந்தளிக்கும் பொழுது அங்கே இருப்பதை தவிர்க்க வேண்டும்.
If you can overcome your anger, then it's all right.
உங்கள் கோபத்தை மேற்கொள்ளவர்களாக இருந்தால் சரி.
But don't open your mouth when your heart is agitated.
உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாயை திறக்க வேண்டாம்.
Because you'll definitely say something stupid that will hurt other people.
கண்டிப்பாக அந்த நேரத்தில் வாயை திறந்தால் முட்டாள்தனமான புத்தீனமான காரியங்கள் தான் வெளியே வரும். அது கண்டிப்பாக மற்ற நபரை புண்படுத்திவிடும்.
Very practical advice in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே மிகவும் நடைமுறைக்கொத்த ஒரு ஆலோசனை.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே
Ephesians 4,
எபேசியர் 4 அதிகாரம்,
you find the same verse.
அதே வசனத்தை பார்க்கிறோம்.
Be angry, Ephesians 4:26, but don't sin.
எபேசியர் 4 அதிகாரம் 26 வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
This is the same verse from Psalm 4.
சங்கீதம் 4 உள்ள அதே வசனம்.
But here,
ஆனால் இங்கே,
if you are filled with the Holy Spirit,
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறீர்கள்,
you can overcome your anger.
உங்கள் கோபத்தை மேற்கொள்ள முடியும்.
And if it takes time,
அது நாள் பிடிக்கும்.
It says in the same verse, don't let the sun set on your anger.
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணியக் கடவது.
That means before you go to bed,
படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக
ask forgiveness.
மன்னிப்பை கேளுங்கள்.
Even if the problem is not solved, go to bed peacefully.
பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தாலும் சரி, சமாதானத்தோடு கூட படுக்கைக்கு செல்லுங்கள்.
Verse 30, don't grieve the Holy Spirit.
30 வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
Verse 29, don't let any unwholesome word come out of your mouth.
29 வசனத்திலே பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட
வேண்டாம். Only what is good for edification.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்தால் அதையே பேசுங்கள்.
But you can do that only if you are filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் அப்படி செய்ய முடியும்.
Otherwise you must go and lie down in your bed.
இல்லாவிட்டால் நீங்கள் போய் படுக்கையில் படுத்துக் கொள்ள வேண்டும்.
The best is to be filled with the Holy Spirit.
சிறந்தது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பது.
Where you die to yourself.
சுயத்திற்கு மரித்திருப்பது.
And say, Lord, now I am getting a little agitated.
ஆண்டவரே, இப்பொழுது எனக்குள்ளாக கொஞ்சம் எரிச்சல் வருகிறது.
So I am not going to speak.
ஆகவே நான் இப்பொழுது பேச மாட்டேன்.
A lot of peace will be in your home if you follow this rule.
இந்த பிரமாணங்களை பின்பற்றும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் நிறைந்து காணப்படும்.
So often we can have problems between husband and wife and the children suffer.
அடிக்கடி கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்பொழுது பிள்ளைகள் தான் கஷ்டப்படுகிறார்கள்.
When a husband and wife fight, the devil is the happiest.
கணவனும் மனைவி சண்டை போடும்பொழுது யார் சந்தோஷமா இருக்கிறால் தெரியுமா? பிசாசு.
So I say to you, don't make the devil happy in your home.
ஆகவே உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை சாத்தானை ஒரு காலம் சந்தோஷப்படுத்த வேண்டாம்.
One last verse.
ஒரு கடைசி வசனம்.
Matthew 18.
மத்தேயு 18 அதிகாரம்.
Verse 20.
20 வசனம்.
If you want Jesus in your home,
உங்களுடைய குடும்பத்தில் இயேசு இருக்க வேண்டுமானால்,
here is a verse for you.
இங்கே உங்களுக்கு வசனம்.
When you gather together in Jesus' name,
இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கூடி வரும்பொழுது,
he will be in between you.
அவர் உங்களுக்கு நடுவில் இருப்பார்.
But verse 19 says you must be agreed when you come together.
நீங்கள் ஒன்றாய் கூடி வரும்பொழுது நீங்கள் இருவரும் ஒருமனப்பட வேண்டும் என்று 19 வசனத்தில்
வாசிக்கும். That means you must, there may be no gap between both of you.
உங்கள் இருவருக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இருக்க கூடாது.
If there's a gap between you and your partner,
உங்கள் இருவருக்கும் இடையிலே இடைவெளி இருக்குமேயானால்
then the devil will come in.
சாத்தான் அதற்கு இடையிலே புகுந்து விடுவான்.
Always close the gap.
எப்பொழுதுமே அந்த இடைவெளியை மூடி விடுங்கள்.
And the way to close the gap is by asking for forgiveness.
அந்த இடைவெளியை மூடுவதற்குரிய ஒரே வழி மன்னிப்பு கேட்பது மூலமாக.
That's the way you shut the door that the devil cannot attack your children.
உங்கள் பிள்ளைகளை சாத்தான் தாக்காதபடிக்கு இப்படிதான் நீங்கள் கதவை மூட வேண்டும்.
Many children are attacked by the devil because the husband and wife are separating.
கணவனும் மனைவியும் இடைவெளியில் காணப்படுகிறபடினாலே பிரிந்திருக்கிறபடினாலே அநேக பிள்ளைகள் சாத்தானால் தாக்கப்படுகிறார்கள்.
Not by divorce but by a fight.
விவாகரத்தினாலே பிரிவதல்ல ஒரு சண்டையினாலே பிரிந்து.
So you must be the first to take that step to ask forgiveness.
மன்னிப்பை கேட்பதற்கு நீங்கள் தான் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும்.
The more spiritual you are, the more you must be quick to ask forgiveness.
நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆவிக்குறளா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தீவிரமாய் மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும்.
When God had a difficulty with man,
தேவனுக்கு மனிதனோடு கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது
he took the first step.
அவர் அந்த முதல் படி எடுத்து
to restore that relationship.
அந்த உறவை சீர்படுத்த முடியாக.
I find so often
நான் அடிக்கடி பார்க்கிறது என்னவென்றால்
even among elders
மூப்பர்கள் மத்தியிலும் கூட
they have a tension
அவர்களுக்குள்ளே மன அழுத்தம் ஏற்படுகிறது
and nobody will take the first step to restore that relationship
அந்த உறவை சீர்படுத்துவதற்கு யாருமே முதல் படி எடுத்து வைப்பதில்லை
because nobody is spiritual
ஏனென்றால் யாருமே ஆவிக்குறவர்களாக
இல்லை husband and wife tension
கணவன் மனைவிக்குள்ளாக அழுத்தம்
they nobody takes the first step
யாருமே முதல் படி எடுத்து வைப்பதில்லை
learn from god
தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்
he humbled himself
அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்
He did not succeed with everybody because millions of people don't have rejected his step.
அவர் அந்த காரியத்திலே வெற்றி பெறவில்லை ஏனென்றால் மில்லியன் கணக்கான மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள்.
You may not always succeed with everybody.
நீங்களும் எல்லாரோடும் கூட எப்பொழுதுமே வெற்றி அடைய முடியாமல் இருக்கலாம்.
But you must always be willing to take the first step.
ஆனால் முதல் படி எடுத்து வைப்பதற்கு நீங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
Forgive and ask forgiveness.
நீங்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு கேளுங்கள்.
So that Jesus can be in the midst of your home.
அப்படியானால் இயேசு உங்களுடைய குடும்பத்தின் நடுவில் இருக்க
முடியும். So that your children can be protected.
உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
We pray that you will build godly homes in Tamil Nadu.
ஆண்டவரே தமிழ்நாட்டிலே தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
In all our CFC churches.
உங்கள் எல்லா CFC சபைகளிலேயும்
Let us have godly husbands and godly wives.
தேவபக்தியுள்ள கணவன்மார்கள் தேவபக்தியுள்ள மனைவிமார்கள் நிறைந்து காணப்படட்டும்.
And godly children.
தேவபக்தியுள்ள பிள்ளைகள்.
We pray for that in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே இதற்காக ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.